காவித்திருக்க வேண்டும். அது ஜனாதிபதி பிரேமதாசாவாக இருக்கட்டும், ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்களுடைய ஆட்சி காலப்பகுதியாக இருக்கட்டும், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலப்பகுதியாக இருக்கட்டும், ஏன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சால் நியமிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவாக இருக்கட்டும், 13வது திருத்தத்தை அடிப்படையாக கொண்ட அல்லது ஆரம்ப புள்ளியாக கொண்ட அல்லது இடைக்கால தீர்வாக கொண்டவாறாக எங்களுடைய அரசியல் தீர்வை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மே 2009க்கு பின்னர் ஏற்பட்ட அரசியல் சூழலிலான மாற்றம் எங்களை மீள 13வது திருத்தத்தை என்னுடைய மொழியில் மீள துயில் எழுப்பியிருக்கின்றோம். அந்த மீள துயிலெழுப்புகளுக்கான காரணங்கள் என்ன என்பதனை 13வது திருத்தத்தில் என்ன உள்ளடங்கி இருக்கின்றது என்பதனை பார்த்துவிட்டு வருவோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் 13வது திருத்தத்தை நாங்கள் மீள எடுத்து விவாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு அரசியல் சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்றால் அது எங்களுடைய அரசியல் விழிநிலையை குறித்து காட்டுகின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்ற செய்தியை ஆரம்பத்திலேயே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது இருக்க 13+13- என்றவாறாகவும் பல்வேறான கதைகள் உரையாடல்கள் இடம்பெறுகின்றன. அதை பற்றியும் சில வார்த்தைகளை 13வது திருத்தத்தில் உண்மையில் என்ன இருக்கின்றது என்பதனை பார்த்துவிட்டு வரலாம் எண்ணுகின்றேன். இந்த தலைப்பிலே ஏற்கனவே கிளிநொச்சியில் நடந்த மாநாட்டில் திரு ஸ்ரீதரன் கௌரவ ஸ்ரீதர் எம்பி அவர்கள் ஒழுங்கு செய்த மாநாட்டிலும் பேசியிருந்தேன். அந்த மாநாட்டிற்கு பங்கு பெற்றோருக்கு இந்த முதலாவது விடய பிறப்பு புதிதாக இருக்காது, ஏற்கனவே சொன்ன விடயத்தை தான் நான் சொல்ல இருக்கின்றேன். இருந்தாலும் இரண்டாவது கட்டத்திலே 13வது திருத்தம் எங்கனம் எங்களுடைய அரசியல் தீர்வின் தொடர்பான கலந்துரையாடல்களின் மையப்பொருளாக மீள எங்கனம் வந்தது என்பது தொடர்பான விடயத்தில் நான் சில விஷயங்களை இந்த இடத்தில் முதல் தடவையாக பதிவு செய்யலாம் எனவும் எண்ணுகின்றேன். ஐ ஹோப் டாக்டர் பால் கார்ட்டர் வுட் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் அட்ரஸிங் இன் தமிழ். I will try at moments to also interject some of my thoughts in English, to articulate them in English as well. But may I just say something in terms of what Dr. Paul Carter addressed this morning. I think he's right to mention that, that the problem needs to be discussed, it needs to happen through a process of negotiations. But I think we need to have certain values and standards that address that process. And I think it is slightly disappointing that the standard which will determine the successful negotiation should rest on the notion of a solution acceptable to all sides. I think to say that a successful process would be indicated by acceptability of all sides is bringing down the problem to a very minimum, that the singular majority feels should be the minimum. Because in a process that is dominated in terms of sheer numbers by the majority, will always have people in it, will have that sort of dominant ideology in it, that will insist on a very minimal solution, on a solution that is crafted based on the 13th Amendment or even below. So I think we need to reconsider as to whether the standard or the value that addresses our notion of understanding the peace process should be, whether it should be acceptable to all parties, or whether there should be other things that we should add to it. I have no disagreement that a solution should be acceptable to all parties, but that can't be the only standard. And my only humble submission is that we need to look at the history of this conflict. We need to look at this process in terms of justice and in terms of the demand to self-determination, the rightful demand, the legitimate demand to self-determination of the Tamil people. And I think unless you add this value on, in terms of how we evaluate the peace process, like all peace processes in the past, we will go around and round the circle. And I hope the international community at some point comes around to acknowledging that this is a value that we need to add to the already existing value that we are talking about, which is a solution acceptable to all parties. ஆங்கிலத்தில் சொன்னதே சுருக்கமாக தமிழிலும் சொல்லிவிடுகின்றேன். கலாநிதி பால் கார்ட் அவர்கள் தன்னுடைய உரையின் பொழுது எல்லாருக்கும் ஏற்புடையதான தீர்வொன்றை பற்றி நாங்கள் இந்த தீர்வை நாங்கள் அடைய வேண்டும் என்றவாறாக தெரிவித்திருந்தார். காலங்காலமாக இலங்கை அரசாங்கங்கள் சொல்லி வந்த ஒரு வரையறை தான் இந்த எல்லா தரப்புக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு என்பது. ஒரு முறையான சமாதான செயல்முறை, பேச்சுவார்த்தை செயல்முறையுடைய குறிகாட்டியாக எல்லா தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு என்பது மாத்திரமே இருக்குமானால் அது சிங்கள பேரினவாத அரசியல் சித்தாந்தத்துக்கு உரியதேயான மிக குறைந்தளவிலான ஒரு தீர்வைக்கே எங்களை விட்டு செல்லும். ஆகவே ஒரு வெற்றிகரமான செயல்முறை என்பது என்ன என்பதற்கு எல்லா தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு என்பதற்கு அப்பால் எங்களுடைய வரலாற்றை உணர்ந்த வகையிலான நீதியின் பாற்பட்ட தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையின் பாற்பட்டதான ஒரு பெருமதியையும் அந்த 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 செயல்முறையை நாங்கள் எவ்வாறு அளவீடு செய்கின்றோம் என்பதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இரண்டு பெருமதிகளும் சேர்க்கப்பட்டாலே தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும். ஏனென்றால் நாங்கள் முன்னர் வரலாற்றில் பல கட்டங்களிலே இவ்வாறாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தீர்வு என்ற நச்சு வட்டமானது எங்களை மிக குறைந்த தெரிவுகளுக்கே விட்டுச் சென்றுள்ளது என்பதனை அறிவோம். 13வது திருத்தத்தை பற்றி பேசும் பொழுதும் நாங்கள் இந்த விளங்கிக் கொள்ளலிருந்து போக வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படையான சமர்ப்பணம். இப்பொழுது 13வது திருத்தத்துக்குள் செல்வோம். 1978 அரசியலமைப்பானது அடிப்படையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்புகளில் மிகவும் ஒற்றையாட்சித்தனமான ஒரு அரசியலமைப்பு. தனியே ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் ஜனாதிபதி என்ற ஒரு நபர் மைய நிறுவனம் ஒன்றை உருவாக்கி அந்த நிறுவனத்திடம் ஒற்றையாட்சி அதிகாரங்களின் மிக கூடுதலானவற்றை ஒப்படைத்தமை 1978 அரசியலமைப்பு 72 அரசியலமைப்பிலிருந்து ஒற்றையாட்சி தன்மையை எப்படி அதிகரித்துக் கொண்டது என்பதற்கு இந்த ஒற்றையாட்சி தன்மைக்கு செய்யப்பட்ட உடைப்பு என்பது 13வது திருத்தமும் 17வது திருத்தமும் 17வது திருத்தத்தை இல்லாமல் செய்துவிட்டார்கள். இந்த 1978 அரசியலமைப்பினுடைய சித்தாந்தத்துக்கு முரணான திருத்தம் 17வது திருத்தமும் 13வது திருத்தமும். அப்ப அந்த அதில் 17வது திருத்தத்தை இல்லாமல் செய்து விட்டார்கள். 13வது திருத்தத்தில் இன்னும் குறைப்புகளை செய்து தமிழர்கள் இதனை தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் தயாரித்திருந்த அந்த கையேடு உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதில் முதலாவதாக நான் சொல்ல வருவது இதுதான். 1978 அரசியலமைப்பானது ஒற்றையாட்சி முறைக்குரியதாகையால் ஒற்றையாட்சி முறையொன்றை நாங்கள் வரவிலக்கணம் செய்யும் பொழுது அதற்கு கீழ் வருகின்ற சட்டவாக்க நிறைவேற்று அதிகார நீதிமன்றம் சார்ந்த அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட முடியாதவை, சாரதீனப்படுத்தப்பட முடியாதவை என்பது மிகவும் வெளிப்படையாகவே எங்களுடைய அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. உறுப்பிரை 2 உறுப்பிரை 76 நாங்கள் இதனை காணுகின்றோம். அப்ப 13வது திருத்தம் இந்திய ஆசீர்வாதத்தோடு கொண்டு வரப்படுகின்ற பொழுது உயர் நீதிமன்றத்திடம் கேள்வி விடுக்கப்படுகின்றது. என்ன கேள்வி விடுக்கப்படுகின்றது? 13வது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொண்டால் அல்லது அதனை அரசியலமைப்புக்குள் கொண்டு வரும் பொழுது 1978 அரசியலமைப்பினுடைய உச்சையாட்சி தன்மையை அது மீறிவிடுமா என்ற கேள்வி உயர் நீதிமன்றத்திடம் விளக்கப்பட்டது. இந்த கேள்விக்கு அந்த நேரத்தில் 9 நீதிபதிகள் கூட்டாக சேர்ந்து பதிலளித்தார்கள். அதில் ஆரம்பத்தில் 5 நீதிபதிகள் இது அரசியலமைப்புக்கு முரணானதாக அமையும் என்று சொன்னார்கள். 4 நீதிபதிகள் அரசியலமைப்புக்கு முரணாகாது, ஆகவே மாகாண சபை முறைமை என்பது, இந்த 4 நீதிபதிகளை பொறுத்தவரையில் மாகாண சபை முறைமை என்பது அரசியலமைப்புக்கு உட்பட்டு ஒற்றையாட்சிக்கு கீழான, ஒற்றையாட்சிக்கு அடிமையான ஒரு முறைமையாகவே இருக்கும் என்று சொன்னார். இதில் இந்த 5 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி சொன்னார், நீங்கள் சில விடயங்களை நீக்கினால் நான் அரசியலமைப்பை மக்களுடைய விருப்பத்தை கேட்காமலேயே, மக்கள் ஒப்பங்கூடலுக்கு போகாமலேயே அரசு 13வது திருத்தத்தை நீங்கள் பாராளுமன்றத்தில் வைத்து ஜே.ஆர். ஜெயவர்த்தனுக்கு அந்த காலப்பகுதியில் இருந்த 5-6 பெரும்பான்மையை வைத்துக் கொண்டே நீங்கள் நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லியிருந்தார். அதற்கு பிறகாகத்தான் உயர் நீதிமன்றம் என்ன முடிவுக்கு வருகின்றது, மக்களிடம் அதாவது ஒற்றையாட்சியை நீங்கள், இது முக்கியமான மிக முக்கியமான ஒரு விடயம், ஒற்றையாட்சி தன்மை, இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய ஒற்றையாட்சி தன்மையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசியலமைப்புக்குட்பட்டு மக்களிடம் ஒரு வாக்களிப்பின் மூலமாக அவர்களது சம்மதத்தை பெறாவிட்டால் அதனை செய்ய முடியாது. அப்ப ஜே.ஆர். ஜெயவர்த்தனுக்கு தெரியும், 13வது திருத்தத்தை வாக்களிப்புக்கு விட்டால் அது தோல்வியடையும் என்பது தெரியும். அதனால்தான் தான் நியமித்திருந்த நீதியரசர்களை கொண்டு அது அரசியலமைப்புக்கு பதிமூன்றாவது திருத்தமானது இலங்கையினுடைய அரசியலமைப்பு வரையறைகளை தாண்டவில்லை என்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். இந்த செய்தியை நாங்கள் உணர வேண்டும், மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த 9 நீதிபதிகள் 5-4 பின்னர் 4-5 உடைவதிலிருந்து ஒரு ஒற்றையாட்சி முறைக்கு உட்பட்டு அதிகபட்சமாக நாங்கள் பிரயாணிக்கக்கூடியது இன்று எங்களுடைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 13வது திருத்தத்தினுடைய ஏற்பாடு என்பதனை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறோம். இதற்கு மேலதிகமாக பிளஸ்களை செய்தால் இலங்கை அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி தன்மையில் ஓட்டைகள் விழும். ஓட்டைகள் விழுந்தால் அது மக்களுடைய அங்கீகாரம் பெற்றாலே அதனை செய்ய முடியும். சிங்கள மக்கள் அதற்கு இசைவு சொல்ல வேண்டும். ஆகவே இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு இந்த 13+ என்ற பூச்சாண்டித்தனம் அன்னிக்க வேண்டும் வார்த்தைக்கு எவ்வாறு சாத்தியமாக போகின்றது என்பது அரசியலமைப்பு கண்ணோட்டத்தில் எனக்கு விளங்குகிறது. 13 தான் இப் 13th amendment is the maximum that you can travel within a unitary constitution as was decided upon by the Supreme Court. My question is, if we are talking about 13+ or building upon the 13th amendment within the confines of the present constitution, you have to go for a referendum and ask the Sinhala people to sign up to such a change. And the question is, does the present political climate provide for that? And that is why I think any talk about 13+ or building upon the 13th amendment should be much more grounded in terms of the reality of the 1978 constitution, the Supreme Court's determination about the 13th amendment bill, so on and so on. That's my reflection. அப்ப இத நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப 13வது திருத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரைவுக்கு அப்பால் இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு மக்களுடைய வாக்களிப்பு இல்லாமல் பிரயாணிப்பது சாத்தியமில்லை என்பது என்னுடைய பார்வை. அதனை முதலாவதாக சொல்லி வைத்திருக்கிறேன். மாகாண சபையினுடைய சட்டவாக்க அதிகாரத்துக்கு வருவோம். The legislative powers of the provincial council. மாகாண சபை 13வது திருத்தத்திலே 3 நிரல்கள் சொல்லப்பட்டுள்ளன. மாகாண சபைக்கு என்ற நிரல், மத்திய அரசாங்கத்துக்கு என்ற நிரல், ஒருங்கிய நிரல் என்று சொல்லக்கூடிய கான்கரண்ட் லிஸ்ட் என்றவாறாக 3 நிரல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. மாகாண சபை இயற்றக்கூடிய விடயப்பரப்பு என்று சொல்லி ஒரு பட்டியல் இருக்கின்றது. மத்திய அரசாங்கம் சட்டம் நிறைவேற்றக்கூடிய என்று சொல்லி ஒரு பட்டியல் இருக்கின்றது. அதை தவிர ஒருங்கிய நிரல் என்றும் ஒரு பட்டியல் இருக்கின்றது. இதென்ன இந்த ஒருங்கிய நிரல் என்ற கேள்வி எழுந்தலாம். ஒருங்கிய நிரல் என்பது மத்திய அரசாங்கமும் மாகாண சபையும், மத்திய பாராளுமன்றமும் மாகாண சபையும் இருவருமே சட்டம் இயற்றக்கூடிய விடயப்பரப்புகளை கொண்டிருக்கின்றன. இருவருமே ஒருங்கிய நிரலில் உள்ள ஒரு விடயம் தொடர்பாக சட்டம் இயற்றினால் அந்த இருவரும் இயற்றிய சட்டங்களுக்கு இடையில் முரண்பாடு இருந்தால் என்ன நடக்கும் என்றால் மத்திய பாராளுமன்றத்தினுடைய சட்டம் மீ உயர்வானது என்று சொல்லுகின்றது. ஆகவே கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்ன அவர்கள் சொல்லுவது போல ஒருங்கிய நிரலும் ஒரு வகையில் மத்திய நிரல்தான். மத்திய நிரலுக்கு ஒரு பின்கதவு போடப்பட்டு அதற்கூடாக ஒருங்கிய நிரலில் உள்ள விடயங்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளப்படும். எங்களை பொறுத்தவரையில், அரசியலமைப்பை கற்றவர்களை பொறுத்தவரையில், உண்மையில் 2 நிரல்கள் தான் உண்டு. ஒன்று மத்திய நிரல், ஒன்று இன்னொன்று மாகாண சபை நிரல். சரி, இந்த மாகாண சபை நிரலில் என்ன விடயங்கள் இருக்கின்றன, இதில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதனை நான் சொல்லுகின்றேன். மாகாண சபையின் சட்டவாக்கு அதிகாரத்தில் உள்ளான தலையீடுகள், அதில் முதலாவது நான் சொல்லுவது தேசிய கொள்கை உருவாக்கம் என்ற பெயரில் எவ்விடயம் தொடர்பிலும் மாகாண சபை சட்டம் இயற்றலாம் என்பது. மத்திய பாராளுமன்றம் மாகாண சபையில் உள்ள விடயம் தொடர்பாகவும் நிறைவேற்றலாம். உயர்நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட வழக்கு ஒன்றில் ஒரு அமைச்சினுடைய சுற்று நிருபமே ஒரு மாகாணத்தினுடைய சட்டத்தை வலிதாக்க அளிக்கக்கூடியது என்றவாறாக ஒரு தீர்ப்பு உண்டு. வலிதற்றதாக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு தீர்ப்பு உண்டு. அதாவது வெறுமனே ஒரு மினிஸ்ட்ரி சர்க்கிள், ஒரு அமைச்சினுடைய சுற்று நிருபமானது தேசிய கொள்கையாக கருதப்படுமாயிருந்தால் மாகாண சபைகளுடைய சட்டவாக்கு அதிகாரத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சவால். அப்ப மாகாண சபைக்கு என்று குறித்தொதுக்கப்பட்டுள்ள எந்த விடயம் தொடர்பாகவும் தேசிய கொள்கை உருவாக்கம் என்ற பெயரில் மத்திய பாராளுமன்றம் சட்டங்களை உருவாக்கலாம். மத்திய பாராளுமன்றம் கூட சட்டம் இயற்ற வேண்டியதில்லை. ஒரு அமைச்சு வெறுமனே ஒரு நிறைவேற்று துறை நடவடிக்கையினூடாக, ஒரு கொள்கை உருவாக்கத்தினூடாக மாகாண சபையினுடைய சட்ட மாற்றம் இயற்றலை அந்த விடயந்தர்கள் குறைத்து விடலாம். இரண்டாவது, மாகாண சபை நிரலில் உள்ள எவ்விடயம் தொடர்பிலும் பாராளுமன்றம் இரண்டில் மூன்று பெரும்பான்மையுடன் சட்டம் இயற்றலாம். நீங்கள் கேட்கக்கூடும், இரண்டில் மூன்று பெரும்பான்மை என்பது இப்பொழுது உள்ள தேர்தல் முறையின் கீழ் சாத்தியமில்லைதானே, அதனால் இது பாதிப்பு இல்லை என்று. ஆனால் மஹிந்த ராஜபக்சனுடைய 2010 பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு விடயத்தை உணர்த்தி இருக்கின்றது. விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழும் இரண்டில் மூன்று பெரும்பான்மையை அடைவது சாத்தியமற்றது அல்ல என்பதை நிரூபித்திருக்கின்றார். ஆகவே இரண்டில் மூன்று பெரும்பான்மை இருந்தால் மாகாண சபையினுடைய விடயம் இவ்விடயம் தொடர்பிலும் சட்டம் இயற்றக்கூடியது. இதில் இன்னொன்றையும் கவனிக்கும், தேவைப்பட்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து கொள்ளக்கூடும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை என்ற, இரண்டில் மூன்று பெரும்பான்மை இல்லை என்றது இந்த சரத்து அவர்கள் பாவிக்க முடியாமல் போகும் என்று சொல்வதற்கு இல்லை. மூன்றாவது, அவசரகால சட்டங்கள். அவசரகால சட்டம் ஒன்றின் மூலமாக மாகாண சபை நிரலில் உள்ள எவ்விடயம் தொடர்பிலும் சட்டம் இயற்றலாம், மாகாண சபை சட்டம் ஒன்றை தலிதற்றதாக்கலாம். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் வெறுமனே ஒரு அவசர காலநிலை பிரகடனம் ஒன்றை செய்து மாகாண சபையில் உள்ள எவ்விடயம் தொடர்பாகவும் சட்டம் இயற்றலாம் என்ற விடயம் சொல்லப்பட்டது. இந்த நான்காவதாக நான் சொல்ல வந்துள்ள விடயம் நடிகர் வடிவேலை முன்னிறுத்தி நான் சொல்லுகின்ற விடயம். வரும் ஆனால் வராது என்று அடிக்கடி கூறுவார் வடிவேல் தன்னுடைய நகைச்சுவை பாத்திரங்களிலே. மாகாண சபையிலே கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களும் அப்படித்தான், வரும் ஆனால் வராது. உதாரணமாக பார்ப்போம், கல்வி என்ற விடயம் மாகாண சபைக்குரிய விடயமாக, மாகாண சபை நிழலுக்குட்பட்ட விடயமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் தேசிய பாடசாலைகள் என்பது மத்திய அரசாங்கத்துக்குரிய விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கல்வி கற்ற யாழ்ப்பாணம் என்ற கல்லூரி, வேம்படி மகளிர் கல்லூரி, ஹாட்லி கல்லூரி, கிண்ணொச்சி மத்திய மாவித்தியாலயம், ஸ்ரீதரன் அவர்கள் அதிபராக கடமையாற்றிய பாடசாலை, எல்லாமே மாகாண சபையினுடைய பரிபாலனத்துக்கு உட்பட்டு வராது. சுகாதாரம் என்ற விடயத்தை பாருங்கள், போதனா வைத்தியசாலைகள் இல்லோமே, இங்கே மருத்துவர்கள் இருக்கிறார்கள் சொல்லுவார்கள். போதனா வைத்தியசாலைகள், ஒரு ஒரு உங்களுடைய வைத்தியசாலைக்கு, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு புதிதாக ஒரு போர்டை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் அதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாவிட்டால் சாத்தியமில்லை. சுகாதாரம் ஒரு பகிரப்பட்ட அதிகாரம், பகிரப்பட்ட விடயமாக இருந்தாலும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல், போதனா வைத்தியசாலைகள் யாருமே மத்திய அரசாங்கம், மத்திய பாராளுமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர சிறப்பு வைத்தியசாலை என்று சொல்லி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ற பெயரில் தங்களுக்கு விருப்பமான வைத்தியசாலைகளை அவர்கள் எடுக்கக்கூடிய வசதியும் 13வது சொல்லப்பட்டுள்ளது. மருந்துகளை வாங்கக்கூடிய போதனா வைத்தியசாலைகளுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய மற்ற ஆதார வைத்தியசாலைகள், பேஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் பார்த்தாலும் அந்த ஆஸ்பத்திரிகளில் போதுமான அளவு மருந்து இல்லை என்றால் மாகாண சபை வேண்ட முடியாது. அதனை மத்திய பாராளுமன்றம் தான், சட்டத்தினூடாக மத்திய அரசாங்கம் தான் அதனை செய்ய முடியும். ஆகவே சுகாதாரத்தை பகிரப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள், கல்வியை பகிரப்பட்டுள்ளது சொல்கிறார்கள், ஆனால் அதற்குள்ளும் உடைவுகள் செய்து வைத்திருக்கிறார். இன்னொரு வகையில் இந்த வரும் ஆனால் வராது என்பது கொலுப்படுகின்றது. எப்படி என்றால், மாகாண சபைக்கு ஒரு விடயத்தை ஒதுக்கி சொல்லிவிட்டு மாகாண சபை அந்த விடயம் தொடர்பில் மத்திய பாராளுமன்றம் ஆக்குகின்ற சட்ட வரையறைக்குள் நின்று கொண்டு சட்டம் இயற்றலாம். இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் சட்டம் இயற்றலாம், ஆனால் ஃப்ரேம்வொர்க் லெஜிஸ்லேஷன், ஒரு விதமான கட்டமைக்கும் சட்டத்தை யார் உருவாக்கி தருவார்கள், பாராளுமன்றம் உருவாக்கி தரும், அதற்கு உட்பட்டு மாகாண சபை சட்டம் இயற்றலாம். கூடுதலான வரி விதிப்பு சம்பந்தமான விடயங்களிலே இந்த பிரச்சனை இருக்கின்றது. அப்போ இதுதான் சட்டவாக்கு அதிகாரங்களுடைய சுருக்க நிலை. தி நேஷனல் பாலிசி க்ளோஸ், த ஃபேக்ட் தட் த பார்லிமெண்ட் கேன் எனாக்ட் த லெஜிஸ்லேஷன் ஆன் எனி ப்ரொவின்ஷியல் கவுன்சில் சப்ஜெக்ட் வித் 2/3 மெஜாரிட்டி, த ஃபேக்ட் தட் ஈவன் தோஸ் சப்ஜெக்ட்ஸ் தட் ஹவ் பீன் சோ கால்ட் டிவால்வ் டு த ப்ரொவின்ஷியல் கவுன்சில் ஹவ் பீன் drafted in a way whereby the central parliament has taken back some of those subjects to be within their fold, and the fact, and then the clause that says that provincial council may enact legislation subject to such legislation as enacted by the central parliament, all of these are major impediments in terms of real legislation making powers of the provincial council. நிறைவேற்றுத்துறை அதிகாரங்கள், நாங்கள் அதிகமாக கவலைப்படுவது ஆளுநருடைய அதிகாரங்கள் என்ன என்பது ஆளுநருடைய அதிகாரங்களை குறைக்கலாம் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாகாண சபையை நோக்கி போவது சரியாக இருக்கும் என்று கருத்து சொல்லப்படுகின்றது. நாங்கள் அதனை பார்ப்போம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண சபை இருக்கத்தக்கதாக ஆளுநருடைய அதிகாரங்கள் எப்படி இருக்கும் என்பதனை பார்ப்போம். முதலாவதாக, இதிலே ஆசிரியர்கள் இருக்கிறீர்களா அல்லது பொதுச்சேவையில் இருக்கிறீர்கள், மாகாண பொதுச்சேவையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்களோ தெரியாது, அவர்களுக்கு அனுபவ ரீதியாக தெரியும். ஆளுநரானவர் தன்னுடைய அதிகாரங்களை, பொதுவாக சொல்லப்படுது தன்னுடைய நிறைவேற்றுத்துறை அதிகாரங்களை, அதில் முதலாவது புள்ளியாக சொல்லி நேரடியாகவோ மாகாண அமைச்சரவையின் மூலமாகவோ தனக்கு கீழ்வரும் அதிகாரம் மூலமாகவோ செயற்படுத்துகிறார். அவருக்கு அதில் ஒரு தெரிவு வழங்கப்பட்டிருக்குது. வேணுமென்றால் மாகாண சபை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண சபையும் அதனுடைய மந்திரி சபையும் முற்றுமுழுதாக ஒதுக்கிவிட்டு நேரடியாக தன்னுடைய நிறைவேற்றுத்துறை அதிகாரங்களை பாவிக்கக்கூடிய தன்மை அரசியலமைப்பில் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆளுநரானவர் தனக்கு உரிய தற்துணிவான அதிகாரங்கள், அதாவது தானே முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்பில், எடுக்க வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக தான் தீர்மானங்களை மேற்கலாம், அது தவிர்ந்த ஏனைய விடயங்களில் மாகாண மந்திரி சபையை கேட்க வேண்டும் என்று இருக்கின்றது. இப்ப எனக்கென்று சில தத்துணிவான அதிகாரங்கள் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆளுநருக்கு. அந்த விடயங்கள் தொடர்பில் அவர் தத்துணிவாக தேசியகரமாக தான் நிறுத்த வண்ணம் தேவைப்படலாம், ஆனால் மற்ற விடயங்கள் தொடர்பில் மாகாண சபையை கேட்டு செய்ய வேண்டும். இதை பார்த்தால் பரவாயில்லை போல இருக்கின்றது. அடுத்த விடயத்தை நீங்கள் வாசித்தால் அதில் உள்ள குறைபாடு உங்களுக்கு தெரியும். என்ன, தனக்கு என்ன தத்துணிவு அதிகாரங்கள் இருக்கின்றன என்பதனை தீர்மானிக்கின்ற தத்துணிவு அதிகாரம் ஆறாவது ஆளுநருக்கு. கணிதத்தில் சொல்வார்கள் ஏ ஸ்குவேர் பி ஸ்குவேர் என்பது தத்துணிவு ஸ்குவேர். நீங்கள் விரும்புகின்ற தத்துணிவு அதிகாரம், உங்களுக்கென்ற குறித்தொதுக்கப்பட்டுள்ள தத்துணிவு அதிகாரங்களை நீங்கள் பிரயோகிக்கலாம், மற்றபடி சீஃப் மினிஸ்டரை கேட்டுக்கொள்வோம். ஆனால் உங்களுக்கு எது தத்துணிவு அதிகாரம் என்பதனை நீங்கள் தான் தீர்மானிப்பீர்கள் தத்துணிவோடு என்று சொல்லுவது, ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிக பரந்தப்பட்ட அதிகாரங்களை உங்களுக்கு குறித்து காட்டுகிறது. ஒரு விடயம் சம்பந்தமாக இது உயர்நீதிமன்றத்துக்கு போனது, அதாவது முதலமைச்சர் யார் என்பதனை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரத்திலே ஆளுநரானவர் இந்த அதிகாரத்தை எதேச்சா அதிகாரமாக பயன்படுத்த முடியாது, அதனை நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்தக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் மற்றைய விடயங்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தலையிடுமா என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய உயர்நீதிமன்றங்களை நம்பிக்கொண்டு நாங்கள் 13வது திருத்தத்தை பார்க்க முடியாது என்பது நாங்கள் வரலாற்று ரீதியாக அறிந்தது. மாகாண சபையில் மிக வெளிப்படையாக இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் மத்திய பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகின்ற பொழுது, அது உயர்நீதிமன்றத்தில் சவால் விடுக்கப்பட்ட பொழுது, உயர்நீதிமன்றம் மௌனித்து மத்திய பாராளுமன்றத்தினுடைய சட்டத்தை இயற்ற விடுத்தனையை நாங்கள் கண்டிருக்கின்றோம். We can't trust the judiciary of this country and enter the 13th Amendment and say that if the central parliament encroaches upon a provincial council subject and enacts legislation that the Supreme Court will intervene and make it null and void. We know from history that this hasn't happened regularly and frequently in the past. So we have to rely on the good offices of the Supreme Court, on the mood swings of the Supreme Court, to see whether they will strike down a central parliament legislation on a provincial council subject. இது என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனைக்குரிய விடயம். அதனை மட்டும் நம்பிக்கொண்டு உயர்நீதிமன்றம் சரியான காவலனாக தொழிற்படும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொழிற்பட முடியாது என்பதனை தமிழர்கள் அனுபவமாக உணர்ந்தவர்கள். இதனை சொல்லி நான் உதாரணங்கள் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டியதில்லை என்பதனை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆகவே ஆளுநருக்கு இப்படியான தத்துணிவு ஸ்குவேர் அதிகாரங்கள் இருக்கின்றது. அடுத்ததை பாருங்கள், இது நாங்கள் அனுபவமாக யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் நாங்கள் அனுபவிக்கின்ற தினமும் பத்திரிகையில் காணுகின்ற செய்தி இது தொடர்பானது. மாகாண சபையின் பொது உத்தியோகஸ்தர்கள் அனைவரையும் நியமிக்கும், இடம் மாற்றும், பதவி விலக்கும், ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. All appointment, disciplinary and transfer powers over provincial public service is exclusively vested with the governor. அவர் விரும்பினால் மாகாண பொதுச் சேவை ஆணைக்குழுக்கு தன்னுடைய அதிகாரங்களை பேரதீனப்படுத்தலாம், ஆனால் தான் விரும்பும் போது அதனை மீள எடுத்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றது. அப்ப எங்களுடைய மாகாண என்னை பொறுத்தவரையில், நான் அண்மையில் யாழ்ப்பாண விருந்து கல்லூரியிலே ஒரு நிகழ்ச்சியிலே பிரதம விருந்தராக கூப்பிட்டிருந்தார்கள். பேசும் பொழுது சொன்னேன், ஒரு காலத்தில் யாழ்ப்பாண விருந்து கல்லூரி அதிபர் என்றால் வலய கல்வி பணிப்பாளரோ மாகாண கல்வி பணிப்பாளரோ பத்திரமுள்ளையிலிருந்து வந்தவனோ வந்தால், பொதுவாக அதிபர் ரவுண்ட்ஸ் போயிருந்தார் என்றால், மீள அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு வரும் பொழுது வந்திருக்கக்கூடிய உயரதிகாரி எழுந்து நிற்பார். இப்படியாக எங்களுடைய நிறுவனங்களை சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் நடத்திய ஒரு வரலாறு எங்களுக்கு உண்டு. இந்த வரலாறு இன்று எல்லோரும் எல்லா பொதுச் சேவை அதிகாரிகள் சிலரை தவிர்த்து, அந்த தவிர்ப்புகள் இருப்பதை நாங்கள் சொல்லத்தான் தலைகுனிந்து இருப்பதற்கு காரணம் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களை தொடர்பாக முதலமைச்சருக்கோ மாகாண மந்திரி சபைக்கோ மாகாண சபைக்கோ எந்த விதமான உரித்தம் இல்லை என்பதனை நீங்கள் ஞாபகம். ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண சபை இருந்தாலும் இந்த நிலைமைதான் என்பதனை நாங்கள் உணர வேண்டும். அடுத்தது, இவையெல்லாம் நிறைவேற்றுத்துறை அதிகாரங்கள் தொடர்பில் போதாதென்றால் அவருக்கு சட்டவாக்கு அதிகாரங்களும் உண்டு. நிதி சம்பந்தமாக நீங்கள் என்ன மசோதாவை கொண்டிருந்தாலும், அல்லது மாகாண நிதியத்திலிருந்து செலவினத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த மசோதாவை கொண்டு வந்தாலும், அது மாகாண ஆளுநருடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. இதனை எங்களுடைய சிவநேசத்துறை சந்திரகாந்தனை கேட்டால் இன்னும் அருமையாக விளக்குவார் என்று நினைக்கின்றேன். அவர் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்ட் ஒன்று கொண்டு பட்டபாடு. என்னுடைய கேள்வி என்னென்றால், ஓகே, பட்ஜெட்டை கொண்டிருக்க, வரவு செலவு திட்டத்தை கொண்டிருக்க, ஆளுநர்கிட்ட காட்டி அவருடைய சம்மதத்தோடு கொண்டாங்க கொண்டாலும் பரவாயில்லை, மாகாண நிதியத்தில் செலவினத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த விடயம் தொடர்பாகவும் ஆளுநருடைய முன் அனுமதி இல்லாமல் மசோதாவை கொண்டு வர முடியாதென்றால், கோயில்களுக்கு வேட்டி அணிந்து எல்லாரும் செல்ல வேண்டும் என்ற மாதிரியான மசோதாக்களை தவிர எங்களால் ஒன்றையும் பாஸ் முடியும். அதனுடைய தாத்பரியம் அதுதான். இந்த ஆளுநர் பிரயோகிக்க போறாரோ இல்லையோன்றது வேற கேள்வி. இலங்கையில் மற்றைய மாகாணங்களுடைய ஆளுநர்களை பாருங்கள், பொதுவாக அரசியலிலிருந்து ஓய்வு பெற்ற, தங்களுடைய ஓய்வு காலத்தை ஒரு ஆளுநர் மாளிகையில் செலவழிக்க விரும்புகின்ற அலவி மௌலானா போன்ற, டபிள்யூஜிஎம் லொக்கு பண்டாரா போன்ற இந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லி கொஞ்சம் வேற இப்ப நியமித்து வச்சிருக்கணுமே, அதே மாதிரி கவர்னர்ஸ்குள்ள கொண்டு போய் விடுறது, அதை ஒரு பிரச்சனையும் இல்லை. மாகாண முதலமைச்சருக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கறதில்லை. வடக்கு கிழக்கினுடைய ஆளுநர்களை எடுத்து பாருங்கள், நான் ஆங்கிலத்திலே அவர்களை அல்பா மேல் கவர்னர்ஸ் என்று சொல்றேன். ஒரு ஆண்மைத்தனம், ஒரு அதிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்களை கொண்டு நியமித்து விட்டுக்கிறார். அவர்கள் இந்த மாகாண சபை இந்த பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் எல்லாவற்றையும் பிரயோகிப்பதற்கான சிந்தனையோடு இருப்பவர்கள். நாங்கள் கடவுளைத்தான் வேண்டும். பதிமூன்றாயிரத்தி வந்து எங்களுக்கு கொண்டு ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட மாகாண சபை வந்தால் கடவுளேந்து ஆளுநர் தன்னுடைய அதிகாரம் ஒன்றையும் பிரயோகிக்க கூடாது தான் கும்பிடணுமே ஒழிய மாகாண சபை ஆளுநரை கட்டுப்படுத்த சொல்லிடுறேன். தந்தை செல்வா கடவுளை ஞாபகப்படுத்தி சொன்னதை நாங்கள் இன்னும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது எங்களுடைய துரதிருஷ்டம். ஆளுநரன் நீக்கலாமோ, நான் போன முறை ஆளுநரை பற்றி பேசிக்க சில விமர்சனங்கள் வந்திருந்தது. ஆளுநரை நீக்கக்கூடிய மாதிரியாக மாகாண சபைக்கு அதிகாரங்கள் இருக்குது, அதை பற்றி ஏன் பேசல, அப்படி அதிகாரங்கள் இல்லை. There is no impeachment provision in the constitution to remove the governor. All that the provincial council can do is pass a resolution with two-thirds majority advising the president to remove the governor. மாகாண சபையினுடைய ஆளுநரை நீக்கத்தக்க அதிகாரங்கள் என்று சொல்லி அங்கே ஒன்றும் இல்லை. தேர் இஸ் நோ இம்பீச்மெண்ட், அதாவது பதவியிலிருந்து அகற்றுகின்ற அதிகாரம். இலங்கை பாராளுமன்றத்துக்கு இலங்கை ஜனாதிபதியை நீக்குவதற்கான பதவி அகற்றும் அதிகாரம் உண்டு. அது ஒரு நீண்ட ஒரு செயல்முறை, கடினமான செயல்முறை, ஆனால் உண்டு. மாகாண சபை என்ன செய்யலாம், இரண்டில் மூன்று பெரும்பான்மை இருந்தாலும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் என்னவென்று சொல்லி ஆளுநரை நீக்குமாறு ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க, அந்த ஆலோசனையை வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்வார்,
இருந்தவரை நீக்கினாலும் எப்படியானவரை நியமிப்பார்? இது உங்களுடைய கற்பனைக்கு நான் கொடுறேன்.
இல்லை நிறைய யோசிக்கிறது ரைட். இப்போ சிலர் சொன்னதா இல்லை இல்லை, ஒரு மாகாண சபைன்னு சொல்லி ஒன்று இருந்தால் நாங்கள் ஆளுநரை கட்டுப்படுத்தி வைக்கலாம், ஆளுநரை அகற்றலாம், அவருடைய குற்றத்துக்கு ஒரு முடிவத்தை கொண்டலாம் என்றால் அரசியலமைப்பு அந்த மாதிரியான விஷயங்களை எழுதி வைக்கிறேன் நாங்கள். சரி, சட்ட வாக்கு அதிகாரங்கள், நிறைவேற்றுத்துறை அதிகாரங்களை பற்றி சொல்லிட்டு நாங்கள் அதிகமாக கவலைப்படக்கூடிய காணி அதிகாரங்கள், போலீஸ் அதிகாரங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். காணி அதிகாரங்கள் என்பதற்கு ஒரு மாகாணத்துக்கு உட்பட்ட எங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன, அரச காணிகளை தான் விரும்பியவாறு இந்த மாகாணத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய தமிழர்கள் தங்களுடைய பூர்வீகமாக இடமாக இன்னும் இடம் என்று சொல்லி கருதக்கூடிய இடங்களில் வேற்றினத்தவர்களை அந்த அரச காணி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு செய்கின்றார்கள் என்ற விடயம். மாகாணத்துக்கு காணி அதிகாரம், அரச காணிகள் தொடர்பாக அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் இதை நாங்கள் தடுக்கலாம் என்ற ஒரு சிந்தனை எழும்பக்கூடும். ஆனால் அப்படி ஒரு ஏற்பாடு இல்லை. ஒரு மாகாணத்துக்கு உட்பட்ட அரச காணியை குடிமகன் ஒருவருக்கு பாரதீனப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதியிடத்து வழங்கப்பட்டுள்ளது. இவ் அதிகாரத்தை அவர் மாகாண சபைகளோடு கலந்து ஆலோசித்ததன் பின் சம்மதத்துடன் அல்ல என்ற பிரகடனங்களை போட்டிருக்கிறேன், இயற்றப்பட்ட மத்திய பாராளுமன்றத்துடைய சட்டங்களின் பிரகாரம் நிறைவேற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தான் தொடர்ச்சியாக அரச காணிகளை எப்படி கொடுப்பது என்பதனை தீர்மானிப்பார். இப்ப அரச காணிகள் தான் கையை வைக்கிறாங்கள் என்றால் இப்ப தனியார் காணிகளுக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம போயிட்டு நான் அண்மையில வெளிப்படவே சொல்றேன். திரு சுவீரதன் அவர்கள் இங்க இருக்கிறான்னு நினைக்கிறேன். காங்கேசன் துறையில் குறிப்பிட்ட கிராம சேவையாளர் பிரிவு, அந்த முழு கிராம சேவையாளர் பிரிவையும் காணி ஆலையாளர் நாயகம் நேவிக்கு பொறுப்படுப்பதற்காக ஒரு கடிதத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடனான ஊடாக வந்திருந்த கடிதத்தை பிரதேச செயலாளருக்கு அனுப்பி அதனை நிறைவேற்றுமாறு அவர் கட்டளையிட்டிருக்கிறேன். அதில் என்னென்றால் அதில் ஒரு வாசகங்கிறாக்கு பிரைவேட் லேண்ட் அக்விசிஷன், தனிப்பட்ட நபர்களுடைய காணிகளை எடுத்தல் தொடர்பாக குறிப்பாக இராணுவத்திடமிருந்தோ இராணுவத்தை சார்ந்தோரிடமிருந்தோ வேண்டுகோள்கள் வரும் பொழுது அரச உத்தியோகத்தர்கள் வேகமாக செயற்பட வேண்டும். எல்லாத்திலையும் அசம்பந்தமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் மெஷினரி அரச இயந்திரம் இதில் மட்டும் உத்வேகமாக இருக்க வேண்டுமா? ஏன்னா லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ் பொதுவாக தொடங்கினீங்க என்றால் நடந்து முடிய சில நேரம் 5-6 வருஷம், 2-3-4-5-6 வருஷம் கூட இருக்கக்கூடியது. இந்த அவ்வளவு மிகவும் டீட்டெயில்டாக மிகவும் விலாவாரியாக அதில் சொல்லப்பட்டிருக்கு என்ன மாதிரியான செயல்முறையை கடைப்பிடித்து நீங்கள் செய்யும். லேண்ட் அக்விசிஷன்ன்றது மாகாண சபைக்குரிய அதிகாரம் அல்ல. அரச காணிகளை யாருக்கு பாரதீனப்படுத்தலாம் என்பது மாகாண சபைக்குரிய அதிகாரம் அல்ல. சில கருத்துகள் இருக்கு, நான் முரண்பாட்டை காட்டியிருக்கேன், நேரத்தை கருதி நான் டீட்டெயிலாக போகிறேன், அதுக்குள்ள விலாவாரியாக சொல்லவில்லை. இருந்தால் ஒரு இடத்துல சொல்வது, புதிதாக காணிகளை வழங்கும் பொழுது ஒரு குடியேற்ற திட்டத்தின் கீழே தேசிய இன விகிதாசாரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த காணிகளை வழங்க வேண்டும். தேசிய இன விகிதாசாரம் தான் என்னன்னு தெரியும், யார் பெரும்பான்மையில் இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும், அதில் டவுட்டே வேணாம். அதையும் சொல்லி போட்டு பிரதமர் சொல்லி வச்சிருக்கிறான். அதே நேரம் அந்த மாகாணத்தினுடைய குடிப்பெரம்பலை பாதிக்காத வண்ணம் நாங்கள் அந்த குடியேற்றத்தை செய்ய வேண்டும். இதில் எதை பின்பற்றுறது? ஏன் இவ்வாறான முரண்பாடான சரத்துகள்? வேணுமென்றே குழப்புகின்ற தன்மையாக, வேணுமென்றே ஒரு ஒரு அதாவது குழப்பங்கள் இருக்கும் பொழுது என்னை பொறுத்தவரை there is a problem with regard to drafting. Now, there is no clear, concrete and precise drafting. The interpretation always favors the central party. ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி வைக்காட்டி அது மத்திய பாராளுமன்றத்துக்கு சார்பாக அதனை நாங்கள் பொருள் போடல் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட என்பதனை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். போலீஸ் அதிகாரங்களுக்கு வருவோம். ஐஜிபி தலைமையிலே 2 பிரிவுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒன்று தேசிய போலீஸ் பிரிவு, மற்றது மாகாண போலீஸ் பிரிவு. தேசிய போலீஸ் பிரிவின் கீழ் 4 பேர்கள் இருக்கின்றார்கள். ஐஜிபி, டிஐஜி, எஸ்எஸ்பி, ஏஎஸ்பி என்பவர்கள் அவர்கள். மாகாண போலீஸ் பிரிவின் கீழ் 10 பேர் இருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் அட்டவணையில் இருந்து பார்க்கலாம். டிஐஜி, எஸ்எஸ்பி, எஸ்பி, ஏஎஸ்பி, மாகாண ஏஎஸ்பி, பிரதம போலீஸ் பரிசோதகர், பரிசோதகர், உபபரிசோதகர், சார்ஜென்ட்டுகள், கான்ஸ்டபிள்ஸ். இதில் முதல் நாலு பேர் டிஐஜி, எஸ்எஸ்பி, எஸ்பி, ஏஎஸ்பி தேசிய போலீஸ் பிரிவிலிருந்து அனுப்பப்படுவார். மாகாண போலீஸ் பிரிவுக்கு கண்ட்ரோல் இல்லை. மற்ற மாகாண ஏஎஸ்பி, சீஃப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், சார்ஜென்ட், கான்ஸ்டபிள் மாகாண போலீஸ் பிரிவு நியமித்துக் கொள்ளலாம். ஆனால் மாகாண போலீஸ் பிரிவு நியமிக்கக்கூடிய ஆட்களை வந்து யார் நியமிக்கலாம் என்றால், மாகாண போலீஸ் ஆணைக்குழு என்று ஆரம்பத்தில் 13,000 வரையப்பட்ட பொழுது ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனத்திடம் இந்த விடயம் ஒப்பிடப்படுது. அந்த நிறுவனத்தில் யார் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். மாகாண போலீஸ் ஆணைக்குழுவில் டிஐஜியின் பிரதிநிதி ஒருவர், டிஐஜி யாருக்குள்ள வாரார், மத்திய அரசாங்கத்துக்குள்ள வாரார், மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதி என்று அதை வாசித்துக் கொள்ளுங்கோ. ஜனாதிபதியின் ஆலோசனையில் பெயரில் நியமிக்கப்படும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் பிரதிநிதி ஒருவர், இரண்டாவது மத்திய அரசாங்கத்துறையால், மூன்றாவது முதலமைச்சர் பிரதிநிதி. அப்ப மூன்றில் ரெண்டு அதுக்குள்ள யாருக்கு, மாகாண போலீஸ் ஆணைக்குழு, அதுவும் மத்திய பாராளுமன்றம். அப்ப மாகாண போலீஸ் பிரிவு இன்றைக்கு மாகாண போலீஸ் ஆணைக்குழுவை இல்லாம செய்துட்டார்கள் என்றது இன்னொரு சரித்திரம். 18,000 அந்த விடயம் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டது. நீதிமன்றம் அதில் கருத்தில் எடுக்கவில்லை. நீதிமன்றம் சட்டத்தின் பிரகாரம் தான் எப்பொழுதும் நிற்கும் என்பதற்கு என்பதில்லை என்பதற்கு இது இன்னொரு உதாரணம். இன்னொன்று சொல்லிடணும், இந்த டிஐஜி, டெபியூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், பிரதிப் போலீஸ் அதிபரை நியமிக்கும் பொழுது மாகாண முதலமைச்சரை கேட்டுத்தானே செய்யும் என்று பிரிவு. ஓம் கான்ஃபரன்ஸ் இந்த போர் பாவிக்கப்பட்டது, சம்மதத்துடனே செய்யப்பட வேண்டும். ஆனால் ஜனாதிபதிக்கும் முதலமைச்சருக்கும் இடையில் யாரை பிரதிப் போலீஸ் மத அதிபராக நியமிப்பது என்பது தொடர்பில் கருத்தொற்றுமை இல்லாவிட்டால் என்ன செய்வது என்பதை பற்றி 13,000 சொல்றதை நாங்கள் பார்ப்போம். ஐடிபிக்கும் முதலமைச்சருக்கும் கருத்தொற்றுமை இல்லாவிட்டால், அதாவது யாரை டிஏஜியாக நியமிப்பது என்று, ஜனாதிபதியின் நியமனத்தை மாகாண முதலமைச்சரோடு கலந்தாலோசித்த பின்னர் தான் விரும்பும் ஒருவரை நியமித்தார். டிஐஜியா நியமிக்க மாகாண முதலமைச்சரை கேட்டுட்டு தான் செய்வோம். ரெண்டு பேருக்கும் இடையில கருத்தொற்றுமை இல்லாட்டி நான் விரும்பினால நியமிப்பேன் என்றால் பிறந்த கேட்கிற விளையாட்டு. இது போலீஸ் அதிகாரங்கள் சுருக்கமாக. இந்த இடத்துல முதலமைச்சரான வரதராஜ பெருமாள் வடக்கு கிழக்கு மாகாண அரசுக்கு அதிகார பரவலாக்கல் செய்வதில் இலங்கை அரசு காட்டும் தயக்கம், வெளியீடு காவல் திணைக்கழகம், வடக்கு கிழக்கு மாகாண அரசு, திருகோணமலை, 27/4/1989 ஆற்றின உரை, அதுல இருந்து ஒரு பந்தியை மட்டும் வாசிச்சு காட்ட எனக்கு அனுமதி தருவோம். 13வது திருத்த சட்டத்தின் 28 பக்கத்தில் அவர் ஒரு வழக்கறிஞர் இல்லை என்றது புலனாகின்றது. என்றால் ஒரு கான்ஸ்டிடியூஷனை பார்த்து பேஜ் நம்பர் பார்த்து சொல்றேன். 13வது திருத்த சட்டத்தின் 28வது பக்கத்திலே, ஆனால் பொருளியல் ரீதியாக அந்த அதற்கு நிறைய அறிவு இருக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். என்றால் 13வது திருத்தத்தில் நிதி சம்பந்தமான ஏற்பாடுகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக மிக அற்புதமான கட்டுரைகளை அவர் வரைந்தார். புதிதாக உருவாக்கப்படுகின்ற வரிகள் எல்லாமே மத்திய பாராளுமன்றத்துக்கு தான் உருவாகும் என்றால், ஜிஎஸ்டியிலிருந்து வெட்டுக்கு போய்க்க சந்திரிகா வெட்ட மத்திய பாராளுமன்றத்துக்கு உரியதாகின்ற வரலாறு மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இப்ப அவர் போலீஸ் அதிகாரத்தை பற்றி சொல்றதை பார்க்கணும். தேசிய போலீஸ் பிரிவினால் கட்டுப்பாடு செய்யப்பட வேண்டிய தவறுகள் பற்றிய பட்டியல் உள்ளது. பட்டியலை வாசிக்கிறார். அரசாங்கத்துக்கு எதிரான தவறுகள், ஆயுதப்படையினர் தொடர்பான தவறுகள், நாணயங்கள் முத்திரைகள் தொடர்பான தவறுகள், ஜனாதிபதிக்கு எதிராக புரியப்படும் தவறுகள், பகிரங்க அலுவலர்கள், அமைச்சர்கள், நீதிபதிக்கு எதிராக புரியப்படும் தவறுகள், அரசாங்க சொத்துகள், கம்பெனி தாபன ஆதனங்கள் தொடர்பில் புரியப்படும் தவறுகள் எனக்கு முடிச்சுவாங்க. தேசிய பாதுகாப்பு அத்தியாவசியத்திற்கான தவறுகள், ஜனாதிபதியினால் அவ்வப்போது கெசட் மூலம் பரிணத்தப்படும் தவறுகள், ஜனாதிபதியால் அவ்வப்போது கெசட் மூலம் பரிணத்தப்படும் தவறுகள், சர்வதேச குற்றங்கள் எல்லாமே யார் விசாரிக்கலாம், தேசிய போலீஸ் பிரிவு தான் ஆசனம். இவ்வளவையும் சொல்லி போட்டு வரதராஜ பெருமாள் சொல்றார், இவ்வளவையும் தேசிய போலீஸ் பிரிவு செய்வதாக இருந்தால் மாகாண போலீஸுக்கு என்ன வேலை, சம்பளம் வேண்டி படுத்துறங்க வேண்டியதுதான். அது வரதராஜ பெருமாள் சொல்லுவாச்சு. அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இல்லை, தமிழரசு கட்சியும் இல்லை. அந்த நேரத்தில் அதிகாரம் செலுத்தின தரப்புகள் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தவர் சொன்னார், சொல்லி களைச்சு போய்த்தான் தனிநாட்டு பிரகடனம் செய்து போட்டு எந்த ஓடினாருக்கும் உங்களுக்கு தெரியும். இது 13வது திருத்தம். இந்த 13வது திருத்தம் இப்படியாக இருக்கக்கூடிய 13வது திருத்தம் பற்றி நாங்கள் ஆண்டாண்டு காலமாக அறிந்து வச்ச செய்திதான். இப்ப எப்படி திருப்பி வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு நீங்கள் டான் ஜெயதிலகவை கொஞ்சம் வாசிக்க தொடங்கினால் இதற்கான விளக்கங்கள் வரும். ஏனென்றால் டான் ஜெயதிலக தொடர்பாக என்னுடைய அனுமானம் என்னவென்றால்,
சிங்கள பேரினவாத கருத்துகளோடு நிற்கக்கூடிய ஒருவர், ஆனால் உண்மையை சொல்லுபவர். மே 2009 பிறகு எழுதினார், விடுதலை புலிகள் தோக்கெடுத்ததன் பின்னர் தமிழ் தேசிய அரசியல் செயற்திட்டமும் சமஷ்டி அரசியல் திட்டமும் தோற்கடிக்கப்பட்டதாகவே தமிழர்கள் கருத வேண்டும். இதை விட எப்படி வெளிப்படையா சொல்லலாம்? இதை சொல்லி போட்டு சொல்றார். இலங்கை அரசாங்கத்துக்கு அவர் அட்வைஸ் பண்றார். எப்படி அட்வைஸ் பண்றார்? அப்ப ஜெனிவாண்ட பிரதிநிதி அவர் எப்படி அட்வைஸ் பண்றார்? இந்தியாவையும் மேற்கத்தையத்தையும் உங்கள் சார்பான நாடுகளாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றால், இலங்கை அரசாங்கம் செய்ய வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விட்டுக் கொடுப்பாக இந்த 13வது திட்டத்தை கருதுங்கள். என்கிட்ட நீட்டமான மேற்கோள்கள் இருக்கு, நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். 2007 கிழக்கு கைப்பற்றப்படுது. 2008 அவசரமாக மாகாண சபை தேர்தல்கள் சென மூச்சுவிடக்கூட நேரமில்லாத நேரத்தில் வந்து மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுது. அதை பற்றி டேஞ்சாசில் எப்படி எழுதினவர், அரசாங்கம் விடுதலை புலிகளுக்கு எதிராக வெற்றியீட்டினால் மீள ஜனநாயகத்தை மலர்விப்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிப்போம் என்பதனை காட்டுவதற்காக நாங்கள் மாகாண அரசு தேர்தல்களை வைத்தோம். இதற்கு அந்த நேரத்திலே சர்வதேச சமூகம் பெரிய வரவேற்பு கிழக்கு மாகாண சபை தொடர்பாக தேர்தல்கள் நடந்து வருவாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருந்தது. இலங்கை அரசாங்கம் அந்த நேரத்தில் இன்னத்துக்காக மாகாண சபை தேர்தல்களை நடாத்துகின்றது. தங்களுடைய போர் செயற்திட்டத்தை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மாகாண சபை தேர்தல்களை நடாத்துகின்றது என்பதனை அறிந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த எலெக்ஷன்ல பங்கு பெற்றது. அதை பற்றி வாத பிரதிவாதங்கள் இருக்கலாம், நான் அதுக்குள்ள வரேன் இந்த அரசியல் பேசுகிறேன். ஆனால் சூழலை நான் சொல்ல வரேன். இந்த அடிப்படையில் 13வது திட்டத்தை பற்றின கதை சொல்லப்படுது. அப்ப ஏன் இதை செய்யப்படுது? சர்வதேச சமூகத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அழுத்தங்களுக்கு இலங்கை அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்றால், அவர் சொன்னார், முதலாவது ஒழுங்காக உலக ரீதியாக இடம்பெயர்ந்த மக்களை நாங்கள் குடியேற்றணும். ரெண்டாவது 13வது திட்டத்தை படிப்படியாவது அமல்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் இருந்து அது தப்பித்துக் கொள்ளலாம். போரின் போது எப்படி அவர்களுக்கு உதவி செய்தார்களோ அதே மாதிரியாக சர்வதேசமும் அவர்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் 13வது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியல் கதையாடல்களில் கலந்துரையாடல்களில் அரசியல் தீர்வு தொடர்பான கலந்துரையாடல்களில் 13வது திருத்தம் மீள கொண்டு வரப்பட்டதற்கான உண்மை கதை இதுதான். அதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கோம். இல்லாட்டி எங்கிருந்து வந்தது மீள இந்த 13வது திருத்தம்? இந்திய வெளிவிவகாரம் அச்சினால் 4 ஆகஸ்ட் 2011 இந்திய பாராளுமன்றத்தில் செய்யப்படுகின்ற சோ மோட்டோ ஸ்டேட்மெண்ட்லையும் அதான் வருது. 13வது திருத்தத்தை கட்டியமைத்தல், பில்டிங் அப்பான் தி 13th அமெண்ட்மெண்ட் என்ற மாதிரியான வாசகம் வருது. இப்ப 13வது திருத்தம் என்பது ஏன் கொண்டு வரப்படுகின்றது? அதன் கீழான மாகாண சபையோ அதுக்குரிய தேர்தல்களோ பெற்று, ஆனா இதுக்குள்ள என்ன பிரச்சனை என்றால், இவ்வளவுக்கும் இலங்கை அரசாங்கம் வந்து என்றால் டாஞ்சியத்திலக மிக தெளிவாக சொன்னவர், 2006 அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு அமைக்கப்பட்ட பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏபிஆர்சிக்கு ஒரு ப்ரொபோசல் போட்டது. சுதந்திரத்திற்கு ஞாபகம் இருக்கு, மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட அதிகார பயிர் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த ப்ரொபோசல். அவர்கள் மாகாணத்துக்கு கூட உண்மை இல்லை. அப்பதான் டாஞ்சியத்திலக சொல்றேன், சிங்கள பேரினவாத கருத்தியலில் உண்மையில் யாருக்கு அதிகார பயிர் வேண்டும் என்றால் கிராமிய மட்டங்களுக்கும் இந்த பஞ்சாயத்துகளுக்கும் தான் அதிகார பயிர் வழங்க முடியும். மாகாணங்களுக்கு நாங்கள் அதிகாரங்களை கொடுக்க கூடாது என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆபிஷியலா உத்தியோகபூர்வமாக அறிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கத்தக்கதாக 13வது திருத்தம் தொடர்பாக பேச்சளவிலாவது இலங்கை அரசாங்கம் பேசுகின்ற என்றால் அதற்கு காரணம் என்ன? சர்வதேச அழுத்தங்களில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். இதிலே தமிழர்கள் என்ன மாதிரியாக இதை பற்றி பார்க்க வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக 13வது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியல் தீர்வுக்கான வரையறையாக, ஆரம்ப புள்ளியாக, இடைக்கால தீர்வாக வராது என்பதனை தொடர்ச்சியாக சொல்வோமாயின் எங்களுடைய அரசியலில் அக்கறை கொண்டுள்ள இந்த பிராந்தியத்தில் பூகோள அரசியல் நலன் அடிப்படையில் எங்களில் அக்கறை கொண்டுள்ள தரப்புகள் எங்களை மீறி எங்களுடைய அரசியல் தீர்வு என்ன என்பதனை நாங்கள் உறுதியாக சொல்லும் பொழுது அதனை மீறி இதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மாதிரியாக இருக்க முடியாது. வெளிநாட்டு தரப்புகள் எங்களுக்கு முக்கியம், ஒருத்தரையும் பகைச்சுக் கொள்ள தேவையில்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய அரசியலை எப்படி செய்ய வேண்டும், எங்களுடைய நலன்கள் என்ன, எங்களுடைய அரசியல் பற்றிய வாசிப்பு என்ன, நாங்கள் எங்களுடைய அரசியல் செல்வது தொடர்பாக என்ன அடிப்படையில் சிந்திக்கின்றோம், இந்த சிந்தனைகள் இருந்து எங்களுடைய அரசியல் பிரிவை பற்றி பேசுகின்றோம். இப்படி பேசுகின்ற சூழல் காத்திரமாக ஆணித்தரமாக அரசியல் உள வலிமையோடு வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக 13வது திருத்தத்தை கட்டியமைத்தல், அதற்கு சகக்களை போடுற பிளஸ்களை போடுற கதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகும் என்பது என்னுடைய சிந்தனை. இதுக்கு நாங்கள் ஆணித்தரமாக முழுமையாக நடப்படுத்தல் 13+ என்ற கலந்துரையாடல் என்ற சொல்லாடல்களுக்குள்ள நாங்கள் போனோம் என்றால் தமிழனும் கேட்கிறான், அதைத்தான் நாங்களும் தரப்போறோம் தான். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் இந்த 13வது திருத்தத்தில் என்ன இருக்கின்றது என்று. இது எங்களுக்கும் எங்களில் பலருக்கும் தெரிந்த செய்திதான். இதனை வைத்துக்கொண்டு இதனை நாங்கள் ஒரு ஏதோ கொள்கை மக்களுக்கும் மக்களோடு தொடர்பில்லாத கொள்கையை பற்றி நாங்கள் பேசவில்லை. மக்களுடைய இன்றைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தீர்வாக எது வரும் என்பது தொடர்பாக ஆழமாகவும் தீர்க்கமாகவும் நாங்கள் சிந்திக்கும் இடத்து. அப்படியாகத்தான் சிந்தித்து நாங்கள் 13வது திருத்தத்தை கடந்த 20-25 வருடங்களாக நிராகரித்திருந்தோம். அந்த தீர்மானத்தில் பிழை இல்லை என்பது இன்றைய சூழலிலும் 13வது திருத்தத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது உணரப்படும். அப்படி உணரப்படுகின்ற பொழுது 13வது திருத்தத்தை விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுது 13வது திருத்தம் எங்களுடைய அரசியல் தீர்வின் வரையறையாகவோ ஆரம்ப புள்ளியாகவோ இடைக்கால தீர்வாகவோ வர மாட்டாது என்ற செய்தியை பதிவு செய்து இவ்வளவு நேரம் எனக்கு நேரத்தை தந்து அமைதியாக கேட்ட அனைத்து நல்லெண்ணங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.
நடைபெற்ற